2017 டிசம்பர் மாத தென்றல் இதழில் ஊட்டாவிலிருந்து ஹேமா அவர்கள் எழுதியுள்ள தேவதைகளுக்கு பெயர் தேவையில்லை என்னும் கதை சிறுகதை பகுதியில் இடம்பெறுகிறது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வெளிச்சமாயிருந்த வானம் இருந்தாற் போல கவிழ்ந்து கொள்ள சின்ன பிள்ளையை தொட்டு கொஞ்சுகிற தினசில் காய்ந்து கொண்டிருந்த சூரியன் தன் வீட்டை பார்த்து கிளம்பி விட்டிருந்தான். குளிர்ந்த காற்றும் கருத்த மேகங்களும் என மதியம் 3 மணிக்கே இருட்டி போனதில் சூழலில் இருந்த இதம் பச்சக்கென்று மனதிலும் ஒட்டிக்கொண்டது. சரண்யாவுக்கு கிளம்பலாம் என்றுதான் தோன்றியது. அலுவலக பேருந்து 5:30க்குத்தான் கிளம்பும். இப்போது புறப்பட்டாலும் மாறி மாறி வண்டி பிடித்து போவதற்குள் வேண்டாம், இன்னும் 1.5 மணி நேரம் தானே. இயர்போனில் இளையராஜாவை துணை கழித்து ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாள். கண்ணாடி வழியே சூழல் ரம்யமாக இருந்தது. யாரோ ஜதி சொல்வது போல தூரத்து தென்னை மரங்கள் ஒரே விதத்தில் தலையை செழிப்பி ஆட தன்னை மறந்து சில நிமிடங்கள் லயித்திருந்தவள் பிறகு வேலைக்குள் முழுகி போனாள். சரண் கிளம்பல? முக்கோணமாக விரிந்திருந்த இயற்கை அமைப்பின் அடுத்த கோடியில் இருந்த அருள் குரல் கொடுத்த பின்தான் நேரத்தையே கவனித்தாள். அச்சோ, டைம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் அருள், பை பை, ஹாவ் எ குட் வீக்கெண்ட். ஒன்றிரண்டாக பூந்தூரல் ஆரம்பித்திருக்கு. ஓட்டமும் நடையுமாய் விரைந்து நல்ல வேளை பேருந்தை பிடித்து விட்டாள். பஸ்ஸில் முக்கால்வாசி இருக்கைகள் காலி. வழக்கமாய் காணும் முகங்கள் தென்படவில்லை. இன்று வரவே இல்லையோ, ஒருவேளை சீக்கிரம் கிளம்பி விட்டார்களோ. வேடிக்கை பார்க்க தோதான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். 10வது நிமிடம் புதுப்பெண் போல வெட்கி வெட்கி சிவந்து கொண்டிருந்த வானம் சாரலை மென் தூரலாக மாற்றி அடர் மழையாக கொட்டியது. கண்ணாடி ஷட்டர் போட்டிற்கு சொட்டு சொட்டாக விளிம்பில் வழிந்த நீரை இவள் தொட்டு தொட்டு சுண்டிவிட மழையும் இவளோடு விளையாடுகிற மாதிரி இவள் தொடும் இடத்திலெல்லாம் நீர் சேர்த்தது. ஒரு படத்தில் சுவலட்சுமி இந்த மாதிரி மழை நீரை பிடித்து விளையாடி கொண்டிருக்கும் போது நாயகன் கண்ணில் படுவாள். நம்மையும் யாராச்சும் கவனிக்கிறாங்களோ. அந்த காட்சி நினைவில் சிரிப்பு வந்தது. போக்குவரத்து நெரிசலில் பேருந்து நின்று நின்று நகர்ந்து நத்தையாய் ஊர்ந்து பின் மொத்தமாக நின்றே போனது. இதுக்கு மேல போறது கஷ்டம். பாலத்து மேலேயே தெப்பமா தண்ணி நிற்குது. ஓட்டுநர் சொல்ல சரண்யாவுக்கு பக்கென்றிருந்தது. ஐயோ அண்ணா, அப்புறம் எப்படி போறது? இவள் அலற ஒன்னும் பண்ண முடியாதுமா. முன்னாடி எவ்வளவு தூரத்துக்கு வண்டி நிக்குது பாரு. ஜன்னலை உயர்த்தி பார்க்க வானம் இப்போது முழுவதுமாக இருட்டியிருந்தது. சில இடங்களில் சாலையில் முழங்கால் அளவு நீரில் மக்கள் தடுமாறி கொண்டிருந்தார்கள். நடந்தா அவ்வளவு தூரம் போக முடியும்? திகிலோடு சுற்றிலும் பார்த்தாள். அதற்குள் முக்கால்வாசி பேர் இறங்கிவிட பேருந்தில் மொத்தமாக 10 தலைகள் கூட இல்லை. வீட்டை அழைக்கலாம் என்று போனை எடுத்தால் பேட்டரி ஒற்றை புள்ளியில் நின்றது. கடவுளே, பாட்டு கேட்கிறேன் பேர் வழின்னு சார்ஜ் போடாம விட்டுட்டேனே. ஆன் த வே என்று குறுஞ்செய்தி ஒன்றை மட்டும் அனுப்ப முடிந்தது. இவள் விழித்து கொண்டு நின்ற நேரத்தில் அவரவர் போனில் பேசியபடியே இறங்கி சென்று கொண்டிருக்க குடையை விரித்து தானும் வேகமாக இறங்கினாள். அது எந்த இடம் என்று கூட புரியவில்லை. அருகில் இருந்தவரிடம் கேட்க ஈ காட்டு தாங்கள் என்றார். கீழே இறங்கியதும் தான் தெரிந்தது மழை மழையாக பெய்யவில்லை என்று. இந்தா வச்சுக்கோ என்று மேலிருந்து யாரோ ஓவர்ஹெட் டேங்கை மொத்தமாய் கவிழ்த்து விட்டது போல் அசுர வேகத்தில் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. நேரம் 7:00. சுரிதார் காலை முற்றுமாக நனைத்து ஓடும் நீரில் குத்துமதிப்பாக திசை ஊகித்து நடந்தாள். எங்க முகப்பேருக்கு எப்படி போகணும்? இப்படியே நடந்து வாங்க. எல்லோரும் கோயம்பேடு வடபழனின்னு தான் போறோம். பொடிநடைதான். எப்படியும் 4 காலுக்குள்ள போய் சேர்ந்துருவோம். இளைஞர் கூட்டம் ஒன்று கிண்டலித்துக் கொண்டே கும்பலாக நடக்க இவங்களை விட்டுவிடக்கூடாது. நடையை எட்டி போட்டாள். நினைத்தாளை தவிர 10 நிமிடத்துக்கு மேல் அவர்களின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்க முடியவில்லை. காலில் விறுவிறுவென்று குளிர் ஏற நழுவி ஓடும் செருப்பை இழுத்து பிடித்தபடி ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து வைப்பதற்குள் உயிர் போய் உயிர் வந்தது. எதுவோ இழுத்த மாதிரி இருந்தது. குனிந்து நிமிர்வதற்குள் அவர்கள் கண்ணிலிருந்து மறைந்திருந்தார்கள். இவள் கூட இறங்கிய யாரையும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை. நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில் வேக வேகென்று நடந்திருக்க நடு ரோட்டில் 3/4 வாசி நனைந்து நின்ற சரண்யாவுக்கு அந்த நிமிடம் அழுகையே வந்துவிட்டது. நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம் என்று பாட்டாக பாடும்போது கொண்டாட்டமாகத்தான் இருந்தது. அதுவே நிதர்சனத்தில் வீட்டில் கூப்பிட்டு அழைத்து கொண்டு போக சொல்லலாம் என்றால் இந்த மழையில் இத்தனை போக்குவரத்து நெரிசலில் எப்படி அங்கிருந்து வந்து சினிமா மாதிரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்தா இறக்க முடியும்? காசி தியேட்டர் தாண்டுவதற்குள் 10 நிமிட பயண தூரத்திற்கு 1 மணி நேரம் கழிந்திருந்தது. சரண்யா சோர்ந்து போனாள். சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் அவரவர் தனியாக இருப்பது போல குழந்தைகளுடன், சுமைகளுடன், வண்டி வாகனங்களுடன் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தத்தளித்தபடி இருக்க, இடையிடையே உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீந்தும் நாய்களும் பூனைகளும் கூட. தெய்வமே, என்ன விதமான பயணம் இது! இப்படி போனா பின்னர் வந்துடுவாங்க. இவள் கேள்விக்கு அவளை கடந்து சென்ற இளைஞன் எந்த மனநிலையில் இருந்தானோ, அது வராதுங்க, நாம தான் போகணும். பைக்கை தள்ளிக்கொண்டே கடுப்படிக்க, இவளுக்கு ஏண்டா கேட்டோம் என்றானது. சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா போகுது, வாங்குற கும்பளத்துக்கு வேலை செஞ்சிருந்தா கூட இப்படி ஆறு ஏரி எல்லாம் நடுரோட்டுக்கு வருமா? செயல்படாத அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் வாய்க்குள் மென்றபடி அவன் நடக்க சரண்யா மௌனமாக பின்னால் நடந்தாள். அவளுக்கு வேறு வழி இல்லை. அவன் வண்டி போகும் தளத்தில் நீர் விலகி நடப்பது எளிதாக இருக்க, பள்ளம் மேட்டில் விழுந்து விடாமல் தொய்ந்திருந்த சக்தியை இழுத்து பிடித்தபடி பின்தொடர்ந்தாள். எங்க போகணும் நீங்க? ஆங்காங்கே இவள் வருகிறாளா என்று திரும்பி பார்த்தான். இவள் வேகத்திற்கு ஈடு கொடுத்து வண்டியை தள்ளினானே தவிர அந்த அரை மணி நேரமும் இவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஓரிடத்தில் இவள் நடக்க முடியாமல் நின்றே விட தானும் நின்றவன் இவளிடம் எங்கே வீடு என்று கேட்டான். சரண்யா சொன்னாள், நான் வானகரம்தான், பயப்படாம வாங்க. இவளுக்கு நைந்திருந்த உயிரில் கொஞ்சம் நம்பிக்கை பூட்ட உணர்வு. பில்லர் தாண்டிட்டா ஆட்டோ கிடைக்கும், அதுக்கப்புறம் ஈஸி தான். வெளித்திருந்த இவள் முகத்தை பார்த்து அவன் ஆறுதலாக சொல்ல சரண்யா தலையாட்டினாள். உங்க பேகு குக்கியில மாட்டிக்கங்க என்றவன், பயப்படாதீங்க, நானே தூக்கிட்டு ஓடணும்னு நினைச்சாலும் இந்த வெள்ளத்துல ஓட முடியாது கிண்டலாக சொன்னான் சரண்யா. சிரித்தாள். கையில் சுமையில்லாமல் வண்டியின் கைப்பிடியை பிடித்து நடக்க கொஞ்சம் இலகுவாக இருந்தது. உதயம் தாண்டி சிம்ஸ் மருத்துவமனை அருகே வந்து சேர்ந்த போது, போதும், கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கலாம் என்று மழை நினைத்தது போல கொஞ்சம் தன் அருட்கொடையை நிறுத்தியிருந்தது. 100 அடி சாலையில் நுழைந்து அசோக் நகர் வாட்டர் டேங்க் பக்கத்தில் வர, அங்கு சாலையில் தண்ணீர் தணிந்து வாகனங்கள் ஊர்ந்து கொண்டிருந்தன. 100 கோடி பணத்தை ஒன்றாய் பார்த்தால் கூட அத்தனை சந்தோஷம் வராது. பெருமூச்சு மேலிட அங்கு சைக்கிளில் கேன் வைத்து நின்றவரிடம் தேநீர் வாங்கி குடித்தார்கள். இப்போதுதானே அரைக்கிணறு தாண்டி இருக்கிறார்கள், இன்னும் மீதி தூரம் போக வேண்டுமே. சரண்யா மறுத்தும் அவனே பணம் கொடுத்துவிட இருந்த சார்ஜில் வீட்டுக்கு அழைத்து விட்டு அதற்குள் உயிர் விட்டிருந்த மொபைலே கைப்பைக்குள் எரிந்தாள். வருகிற ஆட்டோக்களை கையை காட்டி நிறுத்த முயல, பெரும்பாலும் ஷேர் ஆட்டோக்கள் தான். ஃபுட்போர்டு அடிக்காத குறையாக எல்லாம் ததும்பி வழிந்தன. ஒன்றும் நிற்கிற பாடாய் இல்லை. நின்ற வண்டியிலும் ஏற்கனவே ஒருவர் மடியில் ஒருவர் உட்கார்ந்த மாதிரி அடுக்கி இருக்க அந்த டிரைவர் இவளுக்கு தன் பக்கத்தில் இடம் காட்டினான். அந்த 1.5 அடி இருக்கையில் ஏற்கனவே மூவர் உட்கார்ந்திருந்தனர். இவளுக்கு முறைப்பதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. வேணாம் போப்பா, பின்னால் நின்றவன் சொன்னதில் அந்த டிரைவர் முறைத்து கொண்டே நகர்ந்தான். நீங்க இப்படி போறதுக்கு என் வண்டியிலேயே வாங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையா? ஒரு நொடி யோசித்தவள் தலையசைத்து வண்டியில் ஏறி அமர்ந்தாள். ஊர்ந்து ஊர்ந்து நகர்ந்து போனால் கோயம்பேடு ரவுண்டானாவிற்கு முன்னால் மீண்டும் சாலையில் குளம். உயிரோடு வீடு போய் சேருவோமா என்ற அச்சம் கூட வடிந்து விரக்தியான மனநிலை வாய்த்த கணம் அது. உட்கார்ந்தே வந்துடுவியா? இறங்கு நட. விதி விகாரமாக சிரித்ததில் இறங்கி நடை. திரும்ப கொஞ்ச தூரம் வண்டி, பிறகு அண்ணா நகர் சந்திப்பில் தொடையளவு நீச்சல், பிறகு நடை. தொய்ந்து போனாள் சரண்யா. வழியில் 2 முறை பொது தொலைபேசியில் வீட்டிற்கு அழைத்து பேச அவள் நின்ற போதும் அவன் பொறுமையாக காத்திருந்தான். ஒரு வழியாக கோல்டன் பிளாட்ஸ் வந்து சேர்ந்த போது 11:30. இதோ இங்கேதான் சொன்னேன் சரண்யா தேட அவள் அருகே வேகமாக வந்த ஆண், அப்பா ஒரு வழியா வந்துட்டியா? என்னடி நீ, சார்ஜ் போடு சார்ஜ் போடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அவளை கண்ணால் கண்ட மகிழ்ச்சியும் கோபமுமாக பொரிய, இவர் அரவிந்த், என்னோட ஹஸ்பண்ட், சரண்யா அறிமுகப்படுத்தினாள். அவன் புன்னகையுடன் கையை நீட்டினான். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நீங்க மட்டும் இல்லேனா அவ்வளோதான், எங்க இருக்கானே தெரியாம உயிரே போயிடுச்சு. இதுல போனும் இல்லாம. அரவிந்த் வேகமாக அவன் கரத்தை பற்றி குலுக்கியபடி நன்றி சொல்ல, இதுல என்னங்க இருக்கு? அவன் முகத்தில் களைப்பை மீறிய மென்னகை. இதுக்கு மேல நீங்க எப்படி போவீங்க? எங்க வீட்டுக்கு வந்து தங்கிட்டு காலையில கிளம்புங்க. இல்லைங்க, வைஃப் வீட்டுல பயந்துகிட்டே இருப்பாங்க. மௌனமாக மறுத்தவன், பார்த்து கூட்டிட்டு போங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. லேசாக மேடிட்டு அவள் வயிற்றை ஒரு பார்வை பார்த்து விட்டு வண்டியை உதைத்து கிளம்பி விட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடா, நீ லீவ் போடுன்னு சொன்னேன் கேட்டியா? படபடுத்து கொண்டே வந்த அரவிந்துக்கு அவளால் பதில் சொல்லக்கூட இயலவில்லை. சோர்வு மிகுதியில் அவன் முதுகிலேயே சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். எனக்கேன்னு போகாம நைஸ் பர்சன் இல்ல, அவர் நம்பரை மறக்காம ஸ்டோர் பண்ணி வை, குடும்பத்தோட ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடலாம். அப்போதுதான் மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது அவளுக்கு. அச்சச்சோ, எலூசு, நம்பரை வாங்கலையா நீ? சரி, அவர் பேர் என்ன? தெரியலையே, கேட்காம விட்டுட்டேன். என்னம்மா நீ? அரவிந்த் கடிந்து கொள்ள தூரத்தில் புள்ளியாக தெரிந்த அந்த இளைஞனை நன்றியுடன் பார்த்தாள் சரண்யா. போகட்டும், பெயர் தெரியாவிட்டால் என்ன, நடமாடும் தேவதைகளுக்கு பெயர் அவசியமில்லை. அவள் இரு கைகளும் இணைந்து அவன் சென்ற திசை நோக்கி வணங்கிக் கொண்டிருக்க, அத்தனை அல்லல்களுக்கும் இடையே அவள் கண்களில் ஒரு மனிதனை தரிசனம் கண்ட நிறைவு இருந்தது.